قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. صدق الله العظيم. وقال النبي عليه افضل الصلاه والسلام: خيركم من تعلم القران وعلمه. கண்ணியக்குரிய உலமாக்களே, முக்கியஸ்தர்களே, பள்ளிவாசல் நிர்வாகிகளே, பெற்றோர்களே, தாய்மார்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு உலக வாழ்விலே பல பாக்கியங்களை தந்திருக்கின்றான். அவைகளை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். அந்த பாக்கியங்களிலே ஒன்றுதான் இந்த குழந்தை பாக்கியம். குர்ஆன் சொல்லுகின்ற போது யஹபு, அல்லாஹ் உங்களுக்கு இந்த ஆண் பெண் மக்களை அன்பளிப்பாக தருகின்றார். எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரியதோர் அன்பளிப்பு இந்த குழந்தைகள். பிள்ளைகளை பாக்கியமாக நினைவீர்கள், பாரமாக நினைக்காதீர்கள். பிள்ளைகள் பாக்கியமாக நினைக்கோம், பாரமா நினைக்கிறவா? ஏன் அல்லாஹ்வுடைய ஞானத்துக்கள் அனைத்தும் பாக்கியமானது, பாரமானதல்ல? ஏதோ ஒரு படத்திலேயோ நாடகத்திலேயோ சொன்னார்கள், நாம் இருவர் நமக்கிருவர் என்று. அது அப்படியே அந்நிய சமூக கலாச்சார பேச்சு வழக்கை தாண்டி முஸ்லீம்களுடைய வாழ்விலும் அது வந்துவிட்டது. இல்லை, எத்தனை குழந்தைகளுக்கு மேல் குழந்தைகள் இருந்தாலும் இறைவன் சொல்லுவது, நான் உங்களுக்கு செய்திருக்கின்ற பாக்கியம் அது. மேலைய நாட்டவர்கள், ஐரோப்பா நாட்டிலே வாழக்கூடியவர்கள், மேற்கத்திய நாடுகளிலே வாழுகின்றவர்கள் பிள்ளையை பெறுவதை வளர்ப்பதை பாரமாக நினைத்தார்கள். இறைவன் பாக்கியம் என்று சொன்னதை அவர்கள் பாரமாக நினைத்ததன் விளைவாக இறைவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற சோதனை என்ன தெரியுமா? பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய அந்த கைகளினால் நாய்களை வளர்க்கின்றார்கள். வெளிநாடுகள்ல புள்ள வளர்க்கிறது இல்லை, நாய்களைத்தான் வளர்க்கிறார்கள். ஏன்? இறைவன் பாக்கியம் என்று சொன்னதை பாரமாக நினைத்ததனால் அல்லாஹ் அவர்களுடைய கைகளிலே நாய்களை கொடுத்திருக்கின்றார். அதனை குளிப்பாட்டுகின்றார்கள், அதற்கு உடுப்புகளை வாங்குகின்றார்கள். வேலையை முடித்து விட்டு வீட்டுக்கு போது சாக்லேட்டுகளையும் இனிப்பு பண்டங்களையும் வாங்குகின்றார்கள். மனிதனை பிள்ளைகளை உட்கார வைக்கின்ற வாகன சீட்டிலே அந்த நாய்களை உட்கார வைக்கின்றார்கள். வீட்டை விட்டு வெளியிலே கொஞ்சம், அதாவது ஒரு ஓக்கொண்டு போம், ஒரு நடையொண்டு போம் என்கின்ற அந்த சிந்தனையிலே நாயினுடைய கழுத்திலே செயினை போட்டு அதனை கையினால் பிடித்து கொண்டு ஒரு கரண்டியும் ஒரு பேக்கையும் சுமந்து கொண்டு ரோட்ல நடந்து போறாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த நாய் மலம் கழிக்கும் என்றால் அந்த கரண்டியால் அந்த மலத்தாள்ளி பேக்கிலே போட்டுக்கொண்டு, இப்படி பிள்ளைகளை பெறுவதை பாக்கியமாக கருதிய ஒரு சமூகம், இறைவன் அவர்களுக்கு நாயை வளர்க்க வைத்திருக்கின்றார். பிள்ளைகள் கிடையாது, ஒரு வாப்பாவும் உமாவும் மட்டும்தான். ஆகக்கூடினா ஒரு புள்ள, தாண்டினா ரெண்டு புள்ள, அதை விட பிள்ளைகள் கிடையாது. இவர்கள் வயோதிபர்களாக மாறுகின்றார்கள். பெற்றோர்கள் 90 வயது 80 வயது, தாயை கவனிக்க பிள்ளைகள் இல்லை. ஏன்? பிள்ளைய வளர்க்கிறத பெறத பாக்கியமாக நினைக்காத்ததனால வயோதிபர்கள் 70 80 வயதுகளை அடைந்தும் அவர்கள் தொழிலுக்கு செல்லுகின்றார்கள், கவனிக்க பிள்ளைகள் கிடையாது. அப்படியே தகப்பன் மரணித்து விட்டால் அந்த தாய் வீட்டிலே இருக்கின்றார், தனிமையில் இருக்கின்றார், கூட இருப்பதற்கு யாரும் கிடையாது. அந்த தாய் ரூமை அடைத்து விட்டு இரவில் ரூமுக்கு சென்றால் அவள் வாழ்கிறாளா செத்து விட்டாளா யாருக்கும் தெரியாது. அவளை கவனிக்க அவளுக்கு போன் பண்ண யாரும் கிடையாது. 5-6 நாட்களுக்கு பின்னால் ரூமினுடைய கதவுகளின் இடையினால் துர்வாடை வருகிறது.
புனநாசம் அடிக்கிறது, அக்கம் பக்கத்தவர்கள் இந்த வீட்டிலே ஏதோ செத்த வாழை அடிக்கிறது என்று போலீசிலே அவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுகின்ற போது போலீசால வந்து கதவு உடச்சு பார்த்தா செத்து 5 நாள், செத்து 10 நாள். இது யார்? இது இந்த பிஞ்சுகளை பெற்றெடுப்பதை வளர்ப்பதை பாக்கியமாக நினைக்காதவர்களுக்கு இறைவன் கொடுக்கின்ற மரணத்தின் சோதனை இது. அல்ஹம்துலில்லாஹ், இறைவன் இந்த பிள்ளைகளை பற்றி சொல்லுகின்ற போது அவன் நாடியவர்களுக்கு ஆண் பிள்ளைகளை பாக்கியமாக கொடுக்கின்றான், அவன் நாடியவர்களுக்கு பெண் பிள்ளைகளை பாக்கியமாக கொடுக்கின்றான். இன்னும் சிலருக்கு ஆண் பிள்ளைகள் என்றும் பெண் பிள்ளைகள் என்றும் கலந்து கொடுக்கின்றான். இன்னும் சிலருக்கு கல்யாணம் முடித்து விட்டார்கள், 10 ஆண்டுகளை கடத்தி விட்டார்கள், ஆனால் பெயர் சொல்லி கூப்பிட பிள்ளைகள் இல்லை, அவர்களை மலரிகளாக அல்லாஹ் ஆக்குகின்றார். எனவே பிள்ளைகள் என்பவர்கள் பாக்கியம், பாக்கியமான நீங்கள் அப்பதான் அதை பாதுகாப்பீங்க, அப்பதான் அதை கண்காணிப்பீங்க, அப்பதான் அதுக்கு பின்னாலே முன்னாலே ஓடுவீங்க. சொத்தை பாக்கியமாக நினைப்பவர்கள் நம்மிலே இருக்கிறார்கள். இரவிலும் சொத்தின் சிந்தனை, பகலிலும் சொத்தின் சிந்தனை. 1ஆம் தேதியாயினா 31 வரைக்கும் நான் என்ன செய்யறது, எப்படி உழைக்கிறது, எப்படி பிளான் பண்றது, டிசம்பர் ஆவினா ஜனவரி வரைக்கும், ஜனவரி ஆவினா டிசம்பர் வரைக்கும், விடிந்தால் இரவு வரைக்கும், உலகத்தை செல்வத்தை எப்படி என்னிடத்திலே சேமிப்பது குவிப்பது என்கின்ற அந்த கவலை இருப்பதை காணுகின்றோம். ஆனால் பெற்றோர்களுக்கு இறைவன் பாக்கியம் என்று சொல்லிக் கொடுத்த இந்த பிள்ளைகள் இந்த விடயத்திலே அக்கறை குறைவாகத்தான் இருக்கிறது. இப்படியான ஒரு கட்டத்திலே தான் இந்த ஜம்மியத்துல் உலமா பிள்ளைகளுடைய இஸ்லாமிய அடிப்படை கல்வி சம்பந்தமாக சிந்திக்க வேண்டி ஏற்பட்டது. கண்ணியத்துக்குரியவர்களே, நாடுகளிலே, வெளிநாடுகளிலே பிள்ளைகளை பாக்கியமாக கருதாத அந்த நாடுகளிலே வைத்தியசாலையிலே அந்த லேபர் ஓடு இருக்கிறேன், லேபர் ரூம், பிரசவிக்கும் ரூம், குழந்தைகளை பெற்றெடுக்கின்ற அறை மூடப்பட்டு வருடக்கணக்காகின்றது. பிள்ளைகளை பாக்கியமாக நினைக்கிறது. அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இந்த பிள்ளைகளை தந்திருக்கின்றார், அல்ஹம்துலில்லாஹ். எனவே இந்த பிள்ளைகள் இருக்கிறார்களே, இவர்களுடைய நிலைமைகளை, அளவுகளை, வயதின் தன்மையை, உள்ளத்தின் அந்த இளமையை விளங்கி நடந்து கொள்ள வேண்டிய கடமைப்பாடு நமக்கு இருக்கின்றது. பிள்ளைகள் என்பவர்கள் எங்களுடைய கைகளிலே கிடைத்திருக்கின்ற வெள்ளை நிற காகிதத்தை போன்றவர்கள், ஒயிட் ஷீட். இதிலே பெற்றோர்கள் வரைகின்ற ஓவியம் தான் குழந்தைகள். வெள்ள பேப்பர் கிடைச்சிருக்குது, பேன பென்சில் இரேசர் கிடைச்சிருக்குது, இப்ப நீங்க வரையுங்க. உங்க பிள்ளைகள் வெள்ளை நிற பேப்பர் உங்களுடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் வரைகின்ற ஓவியம் தான் உங்களுடைய பிள்ளைகள். ஹிட்லர் இருக்கிறானே, அவனை பெற்றெடுத்த அவனுடைய தாய் இவனை யகூதிகளை கொன்றொழிக்கும் ஒரு வீரனாக வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாள், அதற்காக பாடுபட்டான், அப்படியே அவன் வளர்க்கப்பட்டான், யகூதிகளை கொண்டு குவித்தான். இது போன்று கண்ணியத்துக்குரியவர்களே, புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை அவர்களுடைய தாய் பெற்றெடுத்தார், உம்மா பெற்றெடுத்தார்கள். ஆசை இருந்துச்சு இந்த புகாரியை உலக வரையும் மிகப்பெரியதோர் அறிஞனாக, ஆலிமாக மாற்ற வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பும் அந்த ஆதங்கமும் அந்த தாய் வரைந்த ஓவியம் தான் இன்று உலகம் அறிந்த ஷேகுல் ஹதீஸ், அதாவது பெரும் முஹத்தீஸ் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பெற்றெடுத்த அந்த தாய் அந்த பிள்ளையை ஒரு உலகம் அறிந்த ஒரு அறிஞனாக, மார்க்க சட்டக்கலை வல்லுநராக இந்த ஷாஃபியை தான் வளர்த்தெடுக்க வேண்டும் என்று ஆர்வம் கொண்டாள், அதற்காக ஊக்கம் எடுத்தால், முயற்சிகளை எடுத்தால், 7 வயதிலே 30 ஜுஸையும் பாடமாக்கின ஹாஃபிலாக மாற்றினாள், 10 வயதிலே மோத்தா என்னும் அந்த கிதாபிலே உள்ள பல ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை மனநபட செய்தால் அந்த தாய். எனவே பிள்ளைகள் என்பவர்கள் உம்மா வாப்பாட கையில கிடைச்சிருக்கிற வெள்ள கலர் பேப்பர் நீங்க வரைகிற உருவம் தான் அந்த பிள்ளைகள். யோசிச்சு பாருங்க, என்ன ஐடியா பண்ணிக்கிறீங்க, இந்த பிள்ளையை எப்படி வளர்த்தெடுக்கலாம்? கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பிள்ளைகளுடைய இன்னும் ஒரு தன்மை தான், இவர்களுடைய உள்ளம் இருக்கிறதே பெரிய பெரிய விடயங்களை எல்லாம் தாங்காது, பெரும் பெரும் பிரச்சனைகளை எல்லாம் சுமக்காது. தாய் தகப்பனுடைய சண்டையா, வீட்டுக்குள்ளே இருக்கின்ற பிரச்சனைகளா, பெரியவர்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் இந்த உள்ளம் தாங்காது. சிறு பிள்ளைகளுடைய உள்ளம் இருக்கிறதே தங்கம் நிற்கின்ற தராசை போன்றது. அதிலே தீமந்தை நிறுத்த முடியாது, அதிலே தீனியை நிறுக்க முடியாது. தங்கம் நிற்கின்ற தராசிலே சிறு சிறு பாரங்களைத்தான் நிற்க முடியும். அதுபோன்று உங்களுடைய கைகளிலே தவழ்ந்து கொண்டிருக்கும் இந்த குழந்தைகள் பெரும் பெரும் பிரச்சனைகளை தாங்க மாட்டார்கள். அதனால் தான் ஹதீஸிலே கூட வந்திருக்கிறது, நீங்கள் உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் பிரச்சனையா, வலா தஹ்ஜுர் இல்லா ஃபில் பைத். பல காரணங்கள் அதற்கு இருந்தாலும் அதிலே ஒன்று, வீட்டுக்கு உள்ளே ரூமுக்கு உள்ளேதான் உங்களுடைய மனைவி செய்கின்ற தவறை நீங்கள் கண்டிக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளையும் அதை பார்க்க கூடாது. ஏன்? தாய் தகப்பனுக்கு இடையிலே உள்ள பிரச்சனைகள் பிள்ளையினுடைய வாழ்விலே, அந்த சிறிய உள்ளத்திலே, அந்த பிஞ்சு மனத்திலே பல தாக்கங்களை, பல பாதிப்புகளை அது ஏற்படுத்துகின்றன. கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே இந்த பிள்ளைகள் பிஞ்சி உள்ளங்கள், தங்கம் நிற்கும் தராசுகள், பெரும் பெரும் பிரச்சனைகளை சுமக்க மாட்டார்கள். ஒரு வீட்டிலே ஒரு தாய்க்கு இருந்த தகாத தொடர்பு, ஒரு பிள்ளை பாடசாலைக்கு சென்றால் பாடசாலை கல்வியை முடித்ததோடு அவன் எங்கேயோ சிந்தித்துக் கொண்டிருப்பான். முழு வகுப்பிலும் எல்லா பாடங்களிலும் ஏதோ ஒன்று அவனுடைய யோசனையாக இருந்தது. ஆசிரியர்கள் கேட்கிறார்கள், ஒரு பதிலும் கிடையாது. பாடசாலை விட்டதோடு முதல் வேலையாக எல்லோருக்கும் முன்பதாக வீட்டுக்கு ஓடுகின்றான். இவனுடைய விடயத்தை நெருங்கி அணுகிய போதுதான் விளங்க வந்தது, வீட்டுக்குள்ளே தாய்க்கு ஒரு தகாத தொடர்பு இருக்கிறது. நான் போற நேரம் என்னுடைய தாயை தனிமையில் பார்க்க நான் விரும்புகின்றேன். நான் இல்லாத நேரத்திலே வேறு யாரும் எனது தாயை பார்க்க வருவதை நான் விரும்பவில்லை என்கின்ற அந்த ஆழமான கவலை, அந்த ஆழமான சிந்தனை சிறு மனதிலே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பிஞ்சுகள் இவர்கள் மலர்களை போன்றவர்கள், பூக்களை போன்றவர்கள். பூவை எப்படி பிடிக்க வேண்டும், பூவை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும்? கொஞ்சம் நசுக்கினால் அது வாடிவிடும், வெயிலில் வைத்தாலும் வாடிவிடும், இருக பிடித்தாலும் துண்டு துண்டாக பிஞ்சு விடுகின்றது. எனவே சிறு பிள்ளைகள் மலர்களை போன்றவர்கள், மிக கவனமாக செயல்படுத்த வேண்டும். இமாம்கள் ஹதீஸிலே வந்திருக்கிறதே, சிறிய பிள்ளைகளையும் பைத்தியக்காரர்களையும் பள்ளி வாசலுக்குள்ளே அனுமதிக்காதீர்கள். ஒரு ஹதீஸ் இருக்கிறது, சின்ன பிள்ளைகளை, விளக்கம் இல்லாத பிள்ளைகளை பள்ளி வாசலுக்குள்ள அனுமதிக்க வேண்டாம். இமாம்கள் சொல்லுகின்ற விளக்கம் என்ன தெரியுமா? யாருக்காவது தெரிஞ்ச சொல்லுங்களேன், சின்ன பிள்ளைய ஏன் பள்ளிக்குள்ள அனுமதிக்க கூடாது? கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்க டக்குன்னு சொல்லுவோம், தொழுகிற நேரம் பிள்ளையெல்லாம் கத்துவாங்க, ஓடுவாங்க, சிரிப்பாங்க, கண்டுபிடிப்பாங்க, தொழுகையாளிகளுக்கு டிஸ்டர்ப் உண்டாகுது. இதைத்தான் நம்ம சொல்லுவோம். இல்லை, இதைவிட மிக பிரதானமான ஒரு காரணம், இதைவிட மிக முக்கியமான ஒரு காரணத்தை இமாம்கள் சொல்லுகின்றார்கள். என்ன தெரியுமா? புள்ள என்று சொன்னா ஓடத்தான் செய்யும், புள்ளண்டா சத்தத்தான் செய்யும், புள்ளண்டா சத்தம் ஓடத்தான் செய்யும். அது சின்ன பிள்ளைகளிடத்துல அந்த சுட்டித்தனம் இருக்கத்தான் செய்யும். இந்த பிள்ளைகள் பள்ளி வாசல்களுக்குள்ளே மக்தபுகளை, குர்ஆன் மதரசாக்களை கூட நடத்துவதை இமாம்கள் விரும்பவில்லை. ஏன் தெரியுமா? எப்பயுமே அவருக்கு தெரியும், பள்ளி வாசல் கத்தக்கூடாது, சத்தம் போடக்கூடாது, ஓடக்கூடாது, இது பெரியவங்களுக்கு தெரியும், ஆனா பிள்ளைகளுக்கு தெரியாது. இப்ப என்ன செய்வாங்க? பள்ளிக்குள்ள இந்த மாணவர்கள் இருக்கிறத வச்சு கத்தினால் என்ன செய்வாங்க? பெரியவங்க கோபப்படுவாங்க, பிள்ளைய அலக்குவாங்க, கத்தாதே, அமைதியே, ஓடாதே, அவனுடைய முகத்திலே பாய்வார்கள், பெரம்பை எடுத்து அவனுக்கு அடிப்பார்கள். இரு பிள்ளைகளுக்கு உகந்ததல்ல. பள்ளிக்குள்ள பிள்ளைகளை அனுமதிக்க வானம் என்கிறதும், பள்ளிக்குள்ள குர்ஆன் மதரசாக்கள் நடத்த வானம் என்று சொல்றதும், பிள்ளைகள் கத்துவதற்காக அல்ல, கொலப்படி பண்ணுவதற்காக அல்ல, சின்ன பிள்ளைகளை அவங்களோட வேலையை செய்ய விட்டுடும், அவங்களோட விட்டுடும், அவங்கள விளையாட விட்டுடும், அவங்கள பேச விட்டுடும், அவங்கள பாய திரிய விட்டுடும், ஆனா பள்ளிக்குள்ள விடையலாம். அதனால பள்ளி உள்ளுக்கு கொண்டு வந்துட்டு அவர்களை அடக்கினால் அது அவங்களோட மனசுக்கு பாதிக்கும், அவங்களோட மனம் பாதிக்கப்படுகிறது. எனவேதான் பிள்ளைகளை பள்ளிக்குள்ள கொண்டு வந்து அடக்க முற்படாதீங்க, கட்டுப்படுத்த முற்படாதீங்க, அடிக்க முற்படாதீங்க, பயன்காட்டாதீங்க, பிள்ளைகள மனசு பாதிக்குது. அதனாலதான் பள்ளிக்குள்ள அனுமதிக்கவாரம் என்று சொன்னார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகளுக்காக எப்படி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்திருக்கிறார்கள் தெரியுமா? ஒரு நாள் ஒரு சஹாபி தொழிலிக்கின்றார்கள், கொஞ்சம் நீர்த்த சூறாக்களை ஓதி தொழிலிச்சிட்டார்கள். பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறார்கள், அழுகின்ற சப்தம் எல்லாம் கேட்கிறது, வயோதிபர்கள் எல்லாம் இருந்தார்கள். அந்த சஹாபியை ரசூலுல்லாஹ் கண்டித்தார்கள். பின்னாலே சிறுவர்கள் இருப்பார்கள், குழந்தைகள் இருப்பார்கள், நோயாளிகள் இருப்பார்கள், வயோதிபர்கள் இருப்பார்கள், இவர்களையெல்லாம் கவனித்தல்லவா நீங்கள் தொழிலிக்க வேண்டும் என்று புத்தி சொன்னார்கள். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதில் இருந்தார்கள். சுஜூதுக்கு போன போது சுஜூதில் இருந்து வளமையான டைம்ல தலையை தூக்கல்ல, சஹாபாக்கள் பயந்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ் அவர்கள் சுஜூதிலே மௌத்தாகி விட்டார்களா, இன்னும் சுஜூதிலே இந்த தலையை தூக்கலையே. எனவேதான் ஒரே ஒரு சஹாபி மட்டும் ரசூலுல்லாஹ்க்கு என்ன நடந்துச்சு என்கிறத விளங்குறதுக்காக சுஜூதிலிருந்து தலையை தூக்கி மெல்ல பார்க்கிறாரு. ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க பார்த்தா, ரசூலுல்லாஹ் சுஜூதில் தான் இருக்கிறாங்க. ஆனா பிரச்சனை என்னண்டா, அவங்கள முதுகுக்கு மேலால ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹுமா ஏறி விளையாடி கொண்டிருக்கிறாங்க. அப்ப சுஜூதில இருந்த ரசூலுல்லாஹ் தலைய தூக்கல்ல, தலைய தூக்கினா பிள்ளைகளுடைய ஆசை அப்பக்கு மேல ஏறி விளையாடணும், இந்த பிள்ளைகளுடைய விளையாட்ட இடையில நான் குழப்பப்படாது, அதற்காக ரசூலுல்லாஹ் சுஜூதுடைய நேரத்தை நிறுத்தினார்கள். தானாக பிள்ளைகள் இறங்கும் வரை சுஜூதிலே இருந்தார்கள் என்றால் பிள்ளைகளுடைய உள்ளம் பாதிக்க அளவாறு நாம் எங்கெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? இந்த இடத்துல நடந்த இன்னொரு உண்மையையும் சொல்றது பொருத்தம், இனிமேல் உள்ள கட்டங்களுக்கு பாடமாக இருக்கும். கேக்கை கொண்டு வந்தார்கள், பெட்டிசை கொண்டு வந்தார்கள், ட்ரிங்க்ஸை கொண்டு வந்தார்கள், யாருக்கு முதலாவது கொடுக்கும்? பிள்ளைகள் எல்லாம் பார்க்கிறாங்க, சின்ன பிள்ளை மனசு எங்களுக்கு தெரியும், அவனோட மனம் எதிரில்லை, பெரியவங்களுக்கு சின்னவங்களையும் பக்கத்துல வச்சு நிறுத்தினா பாண்டு எடுப்பாங்க பிள்ளைகள் தான். இதுவெல்லாம் எங்களுடைய வாழ்விலே நபி அவர்கள் தொழுகையை நிறுத்தினார்கள், பிள்ளையுடைய மனம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக. பெரியவர்கள் எல்லாம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம், பிள்ளைகள் எல்லாம் வாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு தகப்பனும் இதை நாம் அனுமதிக்க மாட்டோம், சரியான மாட்டோம். கண்ணியத்துக்குரியவர்களே, இனிமேல் உள்ள கட்டங்கள்ல பேரணும் என்கிறதுக்காக சொல்லுகின்றேன். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையின் அளவை ரெண்டு பிள்ளைகள் மேலுக்கு மேல ஏறி கொண்டதற்காக, பிள்ளைகளுக்காக மனம் பாதிக்க கூடாது, அவர்களுடைய இஷ்டப்படி அவர்களை நடக்க விட்டுவிட வேண்டும் என்பதற்காக தொழுகையின் நேரத்தை நபி அவர்கள் நிறுத்தினார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்திலே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகித்துக் கொண்டிருந்தார்கள், திடீரென அவசரமாக சுருக்கமாக தொழுது முடித்து விட்டார்கள். என்ன காரணம்? தொழுவிச்சு கொண்டிருக்கிற நேரம் பின்னால ஒரு பிள்ளை அழுகின்ற சப்தம் கேட்கிறது, பிள்ளை அழுது கொண்டிருக்கிறது, தாய் தொழுவிக்கிறார். எனவே பிள்ளை அழுகின்ற சப்தத்தை கேட்ட ரசூலுல்லாஹ் அவர்கள் தொழுகையை சுருக்கமாக அவசரமாக முடித்துக் கொண்டார்கள். இதுதான் பிள்ளைகள். பிள்ளைகளுடைய விடயத்திலே நாம் மிகவும் நிதானமாக, கவனமாக, எச்சரிக்கையாக நாம் நடந்து கொள்ள வேண்டிய கடப்பாடு, கடமைப்பாடு நமக்கு இருக்கின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, பிள்ளைகளுடைய உள்ளம் எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது. சிறு பிள்ளைகள் சிறு பிள்ளைத்தனமாக நடப்பார்கள், அவர்கள் செய்கின்ற பாவங்களை எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்ல வரவில்லை. அவர்களுடைய சுட்டித்தனங்கள், விளையாட்டுகள், பேச்சுக்கள், சப்தங்கள், இவைகள் அப்படித்தான் இருக்கும். அதற்கு பொருத்தமான இடத்துலதான் அவர்களை வைத்து நாம் வளர்க்க வேண்டும். எந்த ஒரு விடயத்திலும் அவர்களை அதட்டக்கூடாது. அவர்கள் படிப்பிலே ஒரு பாடத்திலே பிழையை செய்துவிட்டாலும் அவர்களுடைய மனம் புண்படக்கூடியவாறு நாம் நடந்து கொள்ளக்கூடாது. ஒரு கணக்கை கொடுக்கிறோம் பிள்ளைக்கு, நாலும் நாலும் எட்டின, அவன் எழுதிட்டான் நாலும் நாலும் ஒன்பது. உடனே பெற்றோர்கள் அந்த பிள்ளையை திட்டக்கூடாது, அந்த பிள்ளைக்கு ஏற்கக்கூடாது. நாலும் நாலும் ஒன்பது அவன்கிட்ட சொல்லணும், நீ செஞ்சிருக்கிறது நல்ல விஷயம், உன்னை கையெழுத்து அழகாக, உன்னை நாலு எழுதிக்கிற கையெழுத்து, நாலும் நாலும் ஒன்பது எழுதிக்கிறியே, உன்னை ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகா இருக்கு. ஆனா இன்னொரு தூரமா சிறுத்த காட்டணும். கண்ணியத்துக்குரியவர்களே, பிள்ளைகளுடைய அந்த ஊக்கம் அதனை நாம் கண்காணித்துக் கொள்ள வேண்டும், ஊக்குவிக்க வேண்டும். ஒரு பேராசிரியர் ஒரு மேடையில பேசுவதற்கான சந்தர்ப்பம் அவருக்கு கிடைத்தது. ஒரு மனுஷியாலும் பேசினார், பெரிய பல்கலைக்கழக பேராசிரியர், ஒரு மனுஷியாலும் பேசினார். பேசிட்டு போய் உட்கார்ந்தார். உட்கார்ந்து போட்டு இவருக்கு யோசனை, நல்ல விஷயங்கள் பேசிப்பட்டுச்சா, தேவையான விஷயங்கள் பேசிப்பட்டுச்சா, மக்களுக்கு நான் பேசினது விளங்கிச்சா. ஒரு தடுமாற்றம். பக்கத்துல இருப்பவர்த்த பேராசிரியர் கேட்கிறாரு, எங்க பேச்சு நல்லா இருந்ததா என்று சொல்ல, பக்கத்தில் இருந்தவர் சொன்னாரு, பிரம்மா நல்லா இருந்துச்சு, நான் நோட்ஸ் எடுத்தேன் உங்க பேச்சுல, நோட்ஸ் எடுத்து இப்படி வருது சந்தோஷம். அப்பாடா என்ற பேச்சு பொறுமையா அமைஞ்சிருச்சு என்று அவர் திருப்திப்படுகிறார். யார் இது? குழந்தையா? பல்கலைக்கழக பேராசிரியர். அடுத்தவர் இவருடைய பேச்சை வாழ்த்துகின்ற போதுதான் அவருக்கே ஊக்கம் பிறக்கிறது என்றால், பிஞ்சி உள்ளங்கள் அவர்களுடைய நல்ல காரியங்கள், அவர்களுடைய நடவடிக்கைகளை நாம் நிச்சயமாக வாழ்த்த வேண்டும், பாராட்ட வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு மொண்ட துணியில பிள்ளையை கொண்டு போய் ஒரு தகப்பன் சேர்த்தார். சேர்த்ததோட ஒரு மூணு மாதம் கழிய அந்த மொண்ட துணியில பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சாங்க. பெற்றோர்கள் எல்லாரும் கலந்து கொண்டார்கள். அதுல சொன்ன அந்த டீச்சரு, உங்க புள்ள எல்லா பிள்ளைகளும் ஒன்று தொடக்கம் நூறு வரை அழகாக தவறாமல் எண்ணுகிறார்கள். சந்தோஷம். வீட்டை வைத்து மகளை கூப்பிட்டு வாங்க, ஒன்றுல இருந்து நூறு வரைக்கும் எண்ணுவீங்களாமே, ஓ சரி எண்ணுங்க என்று சொல்ல, இந்த புள்ள ஒன்று என்று சொல்லு, அங்கால போகுது இல்ல, ஒன்று என்று சொல்லு, அங்கால போகுது இல்ல, ஒன்று அங்கால போகுது இல்ல. இவருக்கு ஆத்திரம் வந்துருச்சு. என்ன டீச்சர், மூன்று மாதமா சம்பளம் எல்லாம் தாரோ, நீங்க இந்த பிள்ளைக்கு ஒண்ணுல இருந்து நூறு வரைக்கும் என்ன ஏழம் என்று சொன்னீங்க, அந்த புள்ள ஒன்று கண்டால போகுது இல்லையே டீச்சர் சொன்னா, இல்லையே அது நூறு வரைக்கும் அழகா எண்ணுது. எங்க பாப்போம் பிள்ளைய கூப்பிட்டு வாங்க, புள்ள பிள்ளைய கூப்பிட்டு டீச்சர் சொன்னாங்க, மகள் என்னங்க ஒன்று ரெண்டு டீச்சர் சொல்றாங்க, மூன்று நாலு இது இருக்குது, இது ஊக்குவிப்பு. இது வாப்பா என்ன வீடு வேலையை விட்டு வேலையை பார்த்துட்டீங்க, ஒன்று தகவல போகுது, ஒன்று என்ன போறோம் புள்ளைய ஊக்குவிக்க போய் ஒன்றை எண்ணிட்டீங்க, ரைட் மசாலா மசாலா, அடுத்தது அடுத்தது, இப்பதான் புள்ள மேல போகும். வாழ்த்தோனும் வரவேற்போனும் செஞ்ச வேலைகளை பாராட்டோனும், அப்பதான் பிள்ளைகள் அடுத்த கட்டம் முன்னேறுவார்கள். அடுத்த வீட்டு பிள்ளைய காட்டி பிள்ளைக்கு மெச் பண்ணி உங்களோட பிள்ளைய ஏற்றாதீங்க. அடுத்த பிள்ளை பாரு, அந்த பிள்ளைய எப்படி அழகா படுகிறது, நீ என்ன இங்கே மக்கள் மாடு சோகத்தின்றியா மன்னத்தின்றியா, இதெல்லாம் இந்த பிஞ்சுகளை பார்த்து சொல்லாதீர்கள். மனம் பாதிக்கும், மனம் பாதித்தால் அவர்களுடைய வளர்ச்சி குன்றும், அவர்களுடைய வாழ்விலே பலகீனத்தை நோக்கி செல்லுவார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, தோமஸ் அல்வா எடிசன் இருக்கிறாரே, இவர் இவ்வளவு பெரிய உயர்ந்த மகானாக மிகப்பெரிய அறிவாளியாக மாற என்ன காரணம் தெரியுமா? தோமஸ் என்ன காரணம் தெரியுமா? இந்த பொடியனை ஸ்கூல்ல படிக்க விட்ட, படிக்க விட்ட பின்னால இந்த பொடியனை ஒரு கடிதம் கொண்டு கொடுத்து விட்டான் அந்த பிரின்சிபல். உண்மைக்கு அந்த கடிதம் கிடைக்குது. உண்மை அந்த கடிதத்தை கொஞ்ச நேரம் தனியே வாசிக்கிறா, மகன் முன்னால நிக்கிறா, தனியே வாசிக்கிறா, என்னமோ அவனுக்கு போட்டிருக்கிறது. உடனே தாய் வாசிக்கிறா, தாயே இந்த தோமஸ் இந்த பாடசாலையில் படிக்கும் அளவுக்கு எங்களுடைய பாடசாலை தகுதியற்றது, உங்களுடைய பிள்ளை கெட்டித்தனம் உள்ளவன், எனவே இவனை இவனுடைய அறிவு தரத்துக்கு ஏற்ற ஒரு உயர்ந்த பாடசாலையிலே சேர்த்து படிக்க வையுங்கள் என்று அந்த தாய் வாசிக்கிறார் அந்த கடிதத்தை. ஆனா உண்மையிலே அந்த செய்தி அதுல இல்லை. இதுக்கு பின்னால் இவருக்கு ஒரு ஆர்வம் வருகிறது. ஆஹா, ஏந்த கட்டித்தனத்துக்கு இந்த பாடசாலையில எனக்கு படித்தாரத்துக்கு ஆசிரியர்கள் கிடையாதா, நான் அவ்வளவு உயர்ந்தவனா என்கின்ற சிந்தனையை அந்த தாயினூடாக இவர் பெற்றுக் கொண்ட பின்னால் இன்னும் ஒரு பாடசாலையிலே அந்த தோமஸை சேர்க்கின்றார் தாய். அவன் ஆர்வப்பட்டு படிப்பிலே கவனம் செலுத்தி பெரும் முன்னேற்றத்தை அடைகின்றார். அதன் பின்னாலே அவன் பெரிய பட்டதாரியாக மாறிய பின்னால் அந்த தாயும் செத்து போனாள். ஒரு நாள் இவனுடைய வீட்டை இவன் அடங்க வைக்கின்ற போது தாயினுடைய கபடிலே இருந்து ஒரு காகிதம் விழுந்தது. அந்த காகிதம் அந்த ஆசிரியர் கொடுத்த காகிதம், அதை எடுத்து இப்பொழுது வாசிக்கின்றார். அதில இருக்கிறது, உங்களுடைய தோமஸ் மிகவும் அறிவில் குறைந்தவன், பலவீனப்பட்டவன், இவனால் படிக்க முடியாது, இவனை நாம் விளக்கி விட்டோம், பாடசாலையில் இருந்து நிறுத்தி விட்டோம் என்ற வாசகம் தான் அங்கே இருந்தது. ஆனால் தாயை பாருங்கள், அவனுடைய பலகீனத்தை அவனுக்கு காட்டவில்லை, அவனை அழகாக படிக்க வைத்து ஆர்வம் ஊட்டி அவனை முன்னேற்றினான் என்றால், பெற்றோர்களே பிள்ளைகளுடைய பலவீனங்களை அடிக்கடி சொல்லி காட்டி அவர்களை மீண்டும் பலவீனர்களாக மாற்றிவிடாதீர்கள். வாழ்த்துங்கள், பாராட்டுங்கள். இது போன்ற விடயங்களிலே பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்க்கின்ற போது கவனம் செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். இது போன்று பிள்ளைகளுக்கு இன்று பயான்களிலே படம் பார்க்காதீர்கள், நாடகம் பார்க்காதீர்கள், படம் சீடிகளை வீட்டுக்கு கொண்டு வராதீர்கள் என்று சொன்னதை கேட்டு கேட்டு பெற்றோர்கள் இப்பொழுது திருந்தி விட்டார்கள். நிறைய பெற்றோர் சொல்றாங்க, எங்க வீட்டுல டிவி போடுறதில்லை, நாங்க படம் பார்க்கறதில்லை, நாடகம் பார்க்கறதில்லை, பிள்ளைகள் வளர்க்கிற இடம் தானே, அதனால அதை நம்ம அடியோட விட்டுட்டோம். அப்ப என்ன செய்யறாங்க, பிள்ளைகளுக்கு நாங்க கார்ட்டூன் வாங்கி கொடுத்திருக்கிறோம். சொல்றாங்க என்ன, நாங்க கார்ட்டூன் தான் காட்டுறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அதிலும் ஒரு விடயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். கார்ட்டூனை, கார்ட்டூன் படத்தை தயாரித்தவர்கள் யார் தெரியுமா? யகூதிகள், இஸ்ரேலியர்கள் அங்கேதான் கார்ட்டூனை தயாரித்தார்கள். ஆனால் உலகத்திலே கார்ட்டூன் பார்க்க தடை செய்யப்பட்ட ஒரு நாடு இருக்கும் என்றால் அது இஸ்ரேல் தான். அவன் தான் கார்ட்டூனை செஞ்சான், செஞ்சு எல்லா நாட்டுக்கும் அனுப்பினான். ஆனா அவங்க நாட்டில் அதை தடை பண்ணினான். எங்க ஊர்ல எங்க நாட்டுல வளர்ற பிள்ளைகள் புத்தி சாதுரியமானவர்களாக வளர வேண்டும், மத்த எல்லா நாட்டுல உள்ளவனும் இந்த கார்ட்டூன் போன்ற படங்களை சித்திரங்களை பார்த்து இவர்களுடைய புத்தி குன்ற வேண்டும், புத்தி மங்க வேண்டும் என்று அவனுடைய திட்டம் உலகத்தை நாசமாற்றுகின்ற திட்டம் கண்ணியத்துக்குரியவர்களே. அதனால் தான் இஸ்ரேல் யகூதிகள் கார்ட்டூன் பார்ப்பதில்லை, அவர்களுடைய நாட்டிலே கார்ட்டூன் சேனல் எதுவும் வேலை செய்யாது, அவங்களோட நாட்டில் கார்ட்டூன் சீனி அங்கே விற்கப்படவும் மாட்டாது, பகிரப்படவும் மாட்டாது. காரணம், கார்ட்டூன் இருக்கிறதே சிறுக சிறுக புத்தியை மங்க செய்கின்றது. அல்லாஹ் இயற்கையிலேயே எங்களுக்கு தந்து வைத்திருக்கின்ற அறிவு அதிலே கார்ட்டூனின் மூலமாக அந்த அறிவு மங்குது. இயற்கையிலே ஒரு மனிதனுக்கு இருக்கின்ற அறிவை கூட அது மாற்றி காட்டுகின்றது. கார்ட்டூன் இருக்கிறதே பாடசாலைக்கு போகாமே ஒருவருக்கு தெரியும், பாடசாலைக்கு போகாட்டியும் ஒருவருக்கு தெரியும், காரணத்தை முட்டிப்பட்டா நான் செத்து போயிடுவேன், எனக்கு எனக்கு ஆபத்துக்கள் வரும்னு தெரியும். ஆனா கார்ட்டூன் என்ன சொல்லுதுண்டா, ஒரு மனிதன் படிக்காமல் பாடசாலை செல்லாமல் அல்லாஹ் அவனுடைய அடிப்படை அறிவிலே வைத்திருக்கின்ற சில தகவல்களை கூட அது மாற்றி காட்டுகின்றது. உதாரணமாக பொம்மஞ்சரி எடுத்துக்கொண்டு போகும். பொம்மஞ்சரி பிள்ளைகளுக்கு சரியான விருப்பம். ஒரு பூனை ஒரு எலி இந்த சண்டைகள், இது இந்த எலியை இந்த பூனை விரட்டி கொண்டு போற நேரம் பூனை என்ன செய்து ஒரு காருக்கு ஆப்பிடுது. கார் அந்த பூனைக்கு மேல ஏறிக்கு போயிருச்சு. இதனால என்ன நடக்குது, அந்த பூனை அப்படி சப்பையாகி ரொட்டிக்கு மாம்பனஞ்ச மாதிரி அப்படி பேப்பர் மாதிரி ஆகும். இப்படி ஆகுறதில்லை, ஆனா காற்று அப்படிதான் சொல்லுது. எங்க புள்ள அதை பாக்குறாங்க, காருக்கு மட்டும்தான் பேப்பர் மாதிரி ஆகுதுன்னு உள்ள அதை பாக்குறாங்க. அதன் பின்னால கொஞ்ச நேரத்தில் அந்த பேப்பர் எழும்பி நின்று உடம்பை இப்படி ஆற்று மலையப்படி பூனையாகி எழும்பிட்டு வந்தது. காட்போன் இருக்கிறதே இயற்கையான அறிவுக்கு மாற்றமான ஒன்றை எங்களுக்கு சொல்லி தருகின்றது. ஸ்பைடர்மேன் இருக்கு, ஸ்பைடர்மேன் இது எல்லா பிள்ளைகளுக்கும் விருப்பம். பாருங்கள் இந்த காட்போனால் வந்த விளைவு. இந்தியாவை சேர்ந்த ஒரு குடும்பம் குவைத்திலே கணவன் மனைவி மகன் குவைத்தில் ஒரு பில்டிங்ல இருந்தாங்க. அவர் எப்பவுமே ஸ்பைடர்மேன் காட்போனுக்கு விருப்பம், அதனால அவர்தான் அடிக்கடி வாப்பாரு. வாப்பாட்ட சொன்னாரு, வாப்பா வெளிய போயிட்டு வார நேரம் எனக்கு ஸ்பைடர்மேன் உடுப்பு கொண்டு வாங்க. அவருக்கு 7 வயசு கூடியது. ஸ்பைடர்மேன் உடுப்பு கொண்டு வந்தாரு, மகனுக்கு கொடுத்தாரு, உடுத்தான். தன்னை ஸ்பைடர்மேன் என்று நினைச்சான். பாப்பாவும் உமாவும் கலைத்துக் கொண்டிருக்கின்ற சோஃபா ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு பாய்கிறான், அங்கிருந்து கீழே பாய்கிறான், மேல பாய்கிறான், பெல்ட் அடிக்கிறான். கடைசியா தாயும் தகப்பனும் கலைத்துக் கொண்டிருந்த போது இவனுடைய மாடியிலே 22வது மாடிக்கு ஏறி மொட்டை மாடிக்கு ஏறி அதாவது ஸ்பைடர்மேன் போல அடுத்த பெல்டிற்கு பாய்ந்தார். பாய்ந்தால் ஸ்பைடர்மேனை போல பறந்து தெரியலாம் என்கின்ற ஒரு அறிவு இவனுக்கு கார்ட்டூன் மூலமாக கொடுக்கப்பட்டது. எனவே அடுத்த பில்டிங்கு பாஞ்சாரு, ஆனா அடுத்த பில்டிங்ல இவன கையும் படல காலும் படல, கீழே விழுந்து அவன் மவுத் ஆகி போனான். இது கார்ட்டூன் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற அறிவுக்கு இயற்கை அறிவுக்கு மாற்றமான தகவல்கள். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களுடைய பிள்ளைகளுக்கு இது போன்ற தகவல்களையும் கார்ட்டூன் போன்றதை வழங்கி அவர்களுடைய சிந்தனையில் பலவீனத்தை ஏற்படுத்தாமல் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். மற்றொரு பிள்ளைகள் இருக்கிறார்களே, எதை பார்ப்பார்களோ அதைத்தான் செய்வார்கள், எதை அடிக்கடி பார்ப்பார்களோ அதைத்தான் செய்வார்கள். எனவே ஒரு ஆய்விலே வீடியோவில் ஒரு பைசை ஒரு பிள்ளைக்கு வீடியோல காட்டுறாங்க, வீடியோவில் ஒரு பைசை காட்டி அந்த பைசை கலட்டுறாங்க. அத அந்த விளையாட்டு பொருளை எல்லா பக்கத்தாலையும் ஒன்றொன்னா கலட்டி காட்டி விட்டு 6 மாதங்கள் கழித்து அதே பைசை அந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கிறாங்க. வீடியோவில் 6 மாதத்துக்கு முன்னால அந்த அதை கலட்டுற முறைய கண்ட பிள்ளை 6 மாதங்கள் கழித்து நிஜமான பொய் தன்னுடைய கைக்கு கிடைக்கும் போது அதே ஞாபகத்தில் அந்த பொய் அப்படியே சரிய கலட்டுது. வீடியோவில் பார்த்தது போன்று கலட்டுகின்றது. எனவே பிள்ளைகளுக்கு இது போன்ற ஞாபக சக்திகள் அதிகமாக இருப்பதனால் பெற்றோர்கள் இந்த பிஞ்சுகளுடைய உள்ளத்திலே இந்த பிஞ்சுகளுடைய கண்களிலே அசிங்கமான ஆபாசமான காட்சிகளை இவர்களுக்கு காட்டிவிடக் கூடாது. அவர்கள் மறக்க மாட்டார்கள். கண்டதை பெரியவர்களான பின்னால் அதே போன்று செய்ய முற்படுவார்கள். இந்த விடயத்தில் பெற்றோர்கள் கவனமாக செயல்பட வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, பிள்ளைகளுக்கு மத்தியிலே பெற்றோர்கள் நீளமாக நடந்து கொள்ள வேண்டும். எனக்கு 3 பிள்ளை இருக்கிறா, 3 பிள்ளைக்கு வித்தியாசம் இல்லாமல் பெற்றோர்கள் நடக்க வேண்டும். பிள்ளைகளுடைய உள்ளத்திலே அது பாதிப்பை உண்டாக்குகின்றது. இடையில நீளத்தை கையாளுங்கள், முத்தமிடுவதாக இருந்தாலும் 1 பிள்ளையை மட்டும் முத்தமிடுவார்கள். 3 பிள்ளைக்குதா 3 பிள்ளைகளையும் முத்தமிடுங்கள். 1 பிள்ளைக்கு 100 ரூபாய் கொடுக்கிறீங்களா, மற்ற ஒவ்வொரு பிள்ளைகள் கையிலையும் 100 ரூபாய் கொடுக்குவோம். இது பிள்ளைகளுடைய மனநலவிலே பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு சஹாபி வந்தார், அல்லாஹ்வுடைய ரசூலே, இனி இந்த மகன், இந்த மகனுக்கு நான் இந்த பொருளை அன்பளிப்பாக கொடுக்கிறேன் என்று சொன்னார். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, உனக்கு இன்னும் பிள்ளைகள் இருக்கிறாங்களா? ஓ, இன்னும் பிள்ளைகள் இருக்கிறாங்க. இதே கிஃப்ட அந்த பிள்ளைகளுக்கும் கொடுத்திருக்கிறாயா என்று கேட்டார்கள். அவர் சொன்னாரு இல்ல. அப்ப சொன்னாங்க, இந்த தவறுக்கு ஒரு பிள்ளைக்கு மட்டும் நீங்கள் கவனிக்கிறீர்களே, இந்த தவறுக்கு என்னை சாட்சியாக நீங்கள் ஆக்காதீர்கள் என்று சொன்னார்கள். எனவே பிள்ளைகள், நாலு பிள்ளைகள் இருந்தால் நாலு பிள்ளைகளுக்கு மத்தியிலே பெற்றோர்கள் சமனாக, இரக்கமாக, அன்பாக, வித்தியாசம் இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டிய கட்டாய கடமை பிள்ளைகளுக்கு இருக்கின்றது. அடுத்தது, பிள்ளைகளுக்கு இடையில நீரம் இல்லாமல் நடக்கின்ற போது உள்ளத்திலே பாதிப்புகள் உண்டாகின்றது. என்ன பாதிப்பு தெரியுமா? இலங்கை நாட்டிலே நடந்த ஒரு உண்மை. ஒரு குடும்பம் பிள்ளையை பெற்று அந்த தாயின் தகப்பனும் வெளிநாடு சென்று விட்டார்கள். அந்த பிள்ளைய கொடுத்திருந்தாங்க சாட்சி ஊட்டில். அந்த சாட்சி ஊட்டில 12 வயது மகன் சாட்சி ஊட்டில வளர்ந்துவார். உம்மா பாப்பா பிள்ளைய கவனிக்க இல்ல, அவங்க வெளிநாடு போயிட்டாங்க. பிள்ளை சாட்சி ஊட்டில வளருது. சாட்சி அவங்க என்ன செய்யறாங்க, தன்னுடைய பிள்ளையை ஒரு மாதிரியும் இந்த வந்திருக்கிற பையனை இன்னொரு மாதிரியும் வித்தியாசமாக கவனிக்கின்றாங்க. தந்த பிள்ளைய கவனிக்கிறது வேறு, ஆனா வந்த பிள்ளைய கவனிக்கிற முறை வேறு. ஆனா இந்த பையனுக்கு மனதளவிலே தாக்கம் உண்டாகி விட்டது, உள்ளத்தை தாக்கியது. அந்த பிள்ளையோடு இவனுக்கு கோபம் வந்தது. அந்த சாட்சி இல்லாத நேரத்திலே அந்த பிள்ளையை கழுத்தை நெருக்கி அவன் காலடித்து விட்டான். ஏன் பிள்ளைகளுக்கு மத்தியிலே நீரமில்லாமல் நடந்து கொண்டிருந்த போது இது போன்ற பாதிப்புகள் அவர்களுக்கு ஏற்படுகின்றன. கண்ணியத்துக்குரியவர்களே, பிள்ளைகளை நாம் அடித்து துன்புறுத்துவது இதுவும் ஒரு பிள்ளையான விஷயம். 10 வயது வரைக்கும் பிள்ளைகளை அடிக்கக்கூடாது. மக்களிடம் கூட மாலிம்கள் அடிக்க மாட்டார்கள், கரண்டெடுக்க மாட்டார்கள், காலை முறுக்க மாட்டார்கள், கையை கிண்ட மாட்டார்கள், தலையில் குத்த மாட்டார்கள். அன்பாக இரக்கமாகத்தான் மாலிம்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். 10 வயது வரைக்கும் பிள்ளைகளை அடிக்க முடியாது, அடிக்கவும் கூடாது. சொல்லி திருக்க வேண்டும், முன்மாதிரியாக நாம் நடந்து காட்ட வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, எனவேதான் இந்த பிள்ளைகளுடைய விடயத்திலே ஒரு வீட்டிலே பாருங்கள், ஒரு வீட்டிலே பிள்ளை திருநீர் கழித்து விட்டது என்பதற்காக பிள்ளை அப்பதான் உண்மா வீட்டை சுத்தம் பண்ணினா. சுத்தம் பண்ணின பின்னால திருநீர் கழித்து விட்டது என்பதற்காக தாய்க்கு வந்த கோபத்திலே பிள்ளையை காலால் உடைந்தான். உதஞ்ச உதையில 6 படி தாண்டி பிள்ளை விழுந்து அந்த பிள்ளை மரணித்து விட்டது. சிறுநீர் கழித்ததுக்காக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மத்தியில 6 பிள்ளைகள் சிறுநீர் கழிச்சிருக்கிறார். 6 பிள்ளை கோபப்படல, தூக்கி நீர்த்தல்ல, தண்ணீரை எடுத்து தொழித்து சுத்தம் செய்து கொண்டார்கள். எனவேதான் கண்ணியத்துக்குரியவர்களே, எனக்கு தரப்பட்ட நேரமும் முடிந்து விட்டது. பிள்ளைகளும் கத்துகிறார்கள், அதை விட நானும் கத்திக் கொண்டிருக்கிறேன். எனவே அல்ஹம்துலில்லாஹ், கூடிய நேரத்திலே எனக்கு தரப்பட்ட இந்த பேச்சை சுருக்கமாக முடித்து விடைபெறுகிறேன். பல்ல இந்த பிள்ளைகளுடைய எதிர்கால கண்குளிர்ச்சிக்காக, இவங்க எதிர்காலத்துல எங்கட கண்ணை குளிர வைக்கணும் என்று சொன்னா பெற்றோர்கள் நிச்சயமாக பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்க்க வேண்டும். மட்டுமல்ல, அல்லாஹ்விடத்திலே இவர்களுக்காக பெற்றோர்கள் தினமும் துஆ செய்ய வேண்டும். இதன் மூலமாகத்தான் இன்ஷா அல்லாஹ் இந்த பிள்ளைகளை எதிர்காலத்திலே எங்களுடைய கண்குளிர்ச்சியாக எங்களுக்கு பார்க்கலாம். எனவே வல்ல ரஹ்மான் அல்லாஹு தஆலா இந்த பிள்ளைகளை எங்களுடைய எதிர்கால கண்குளிர்ச்சியாக ஆக்கி தருவானாக. அவர்களுக்கு முன்மாதிரியான தலைவர்களாக எங்களை நாம் நடக்க இறைவன் எங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. வஆஹிரு தஃவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.
சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் ولا إله إلا الله سبحان الله.
السلام عليكم ورحمة الله وبركاته. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். Wassalam.
Things that I see, I know it's hard to believe, but it's from the Almighty. When the leaves fall from the tree, every plant that grows on land, when the waves flow in the sea, it's by His command. ولا إله إلا الله سبحان الله والحمد لله ولا إله إلا